இனிய காலை வணக்கம் நேர்கள். இன்று 2026 ஆண்டு மார்ச் மாதம் 27 தேதி, தமிழுக்கு விசுவாவசி வருடம், பங்குனி மாதம் 11 தேதி, இஸ்லாமியர்களுக்கு ஹிஜ்ரி நாட்காட்டியில் 1447 ஆண்டு ஷவால் மாதம் 8 நாள். வளர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியின் குரல் அமைப்புடன் ஆரம்பிப்போம். இன்றைய சிந்திக்கும் பள்ளி நிகழ்ச்சியில் திருக்குறளின் 25 அதிகாரமான அன்பின் முதிர்ச்சியே அருள் என்பதனை விளக்கும் அருளுடைமை என்னும் அதிகாரத்தில் இருந்து 9 குறள், அருமையில்லாதவன் தவறிப்போய் அறத்தை செய்தல் கூடும், ஆனால் அது தெளிந்த ஞானமில்லாதவன் உண்மை பொருளை கண்டதாக கூறுவதற்கு ஒப்பாகும். இரண்டும் நடபாதன, நடந்ததாக கூறினால் அது பொய். திருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றல் தேரின் அருளாதான் செய்யும் அறம். சிப்பியினுள் விழும் மலைத்துளி எல்லாம் முத்து ஆவதில்லை. சிப்பியின் பக்குவம் உடல்நிலைக்கு ஏற்ப மலைத்துளி முத்தாக உருக்கொள்கிறது. காண்பவை கேட்பவை எல்லாம் புரிந்து விடுவதில்லை. ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள அதில் தெளிவு பெற பக்குவம் தேவை. சிந்தித்து உணர்வதை மனம் ஏற்றுக்கொள்ள தெளிவு பெற பக்குவம் வேண்டும். உயிர் உணர்வினால் உணர்ந்த மெய்ப்பொருளை தெரிந்து கொள்வதற்கும் பக்குவம் வேண்டும். தெளிவு என்பது யாது? அதுவும் ஒரு அறிவே. உணர்ச்சி வாயில் உணர்வோர் வெளித்தே என்கிறது தொல்காப்பியம். சூரபதவனுக்கு பக்குவமில்லை. போர்க்களத்தில் முருகக் கடவுளும் அவனும் பகைவராக எதிரெதிரே நிற்கின்றனர். திடீரென்று முருகனை வணங்க வேண்டும் என்று தோன்றியது சூரபதவனுக்கு. அது மெய்யுணர்வு. ஆனால் அடுத்த கணமே பகைவனை வணங்குவதா என்று எண்ணிவிட்டான். போர் நடந்தது, அவன் அழிந்தான். மெய்ப்பொருளை அவன் உணர்ந்து பயன் என்ன? மானம் அல்லவா தடுத்து விட்டது. தடுத்தது மானம் ஒன்றே என்கிறது கந்தபுராணம். அதுபோல் அறம் செய்ய வேண்டுமானால் மனதில் கருணை இருக்க வேண்டும். கருணை தொடர்பு இல்லாதவரிடம் நேசபாவத்தை உண்டாக்கும். கருணைக்கு தூண்டுகோள் பிறர்படும் துன்பமும் துயரமும் தான். கருணையுள்ளம் இவற்றைக் கண்டு உருகுகிறது, அவற்றை தீர்க்க முந்துகின்றது, வாடிய முகங்களைக் கண்டு தானும் வருந்துகின்றது. கருணையாளன் பிறர் சிரித்தால் தானும் சிரிப்பான். பிறர் ஒரு சிறிது நோவு காட்டினாலும் பெரிதும் வருந்துவான். அந்த துன்பம் தீரும் வரை உறங்க மாட்டான். அதன் பொருட்டு அவன் செய்வதே அறம். கருணை இல்லாதவன் செய்யும் அறம் விளம்பரம், புகழாசையின் வெளிப்பாடு. இந்த போக்கே அவன் செய்யும் அறம் நிற்காதபடி செய்துவிடும். குளிருக்கு ஆடை வழங்குகிறேன் என்று அறிவித்துவிட்டு ஆடை வாங்கிக் கொள்ள வருபவர்களிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டால் அந்த அறத்தை செய்தும் பயனில்லை. திருளாதான் மெய்ப்பொருள் கண்டாற்றல் தேரின் அருளாதான் செய்யும் அறம். இன்றைய சிந்திக்கும் பள்ளி நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 25 அதிகாரமான அருளுடைமை என்னும் அதிகாரத்தின் 9 குறள். அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கடாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
சங்கநாதம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வளமை போன்று காலை வேளை உங்களை நற்சிந்தனைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ராஜா மாறு வேடத்தில் நகர்வலம் வந்தார். இரண்டு மைக்காப்பாளர்களும் கூடவே சென்றனர். திடீரென கடுமையான மழையும் காற்றும் அடித்தது. வானம் இருண்டு போனது. ராஜா காவலாளிகளை விட்டு வழிதவறி போய்விட்டார். கடும் இருட்டிலே சற்று தொலைவில் ஒரு சிறு குடிசை தெரிந்தது. அதிலிருந்து லேசான வெளிச்சமும் வந்து கொண்டிருந்தது. ராஜா அதனை நோக்கி வேகமாக நடந்தார். அதற்குள்ளே கந்தல் ஆடை அணிந்த மனிதனைத் தவிர வேறு யாரும் இல்லை. ராஜா உள்ளே நுழைந்ததும் அவன் எந்த சலனமும் இல்லாமல் அமர்ந்திருந்தான். மாறுவேடத்தில் இருந்த போதிலும் அவன் மரியாதை தராமல் அமர்ந்திருந்ததில் ராஜாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. ஏனப்பா, உன் வீட்டிற்கு வந்திருக்கேன், நீ மரியாதையே இல்லாமல் ஒரு வணக்கம் கூட சொல்லாமல் அமர்ந்திருக்கிறாயே என்றார். பதிலுக்கு அவன், நீதான் என் வீட்டுக்குள் அடைக்கலமாக நுழைந்திருக்கிறாய், உனக்கு எதுக்கு நான் வணக்கம் சொல்ல வேண்டும் என்றார். ராஜாவால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் எப்போதும் நகர்வலம் போகும்போது ஒரு பொற்காசு மூட்டையை உடன் வைத்திருப்பார். அதை அவனிடம் பிரித்து காட்டிவிட்டு, பார்த்தாயா, நான் எவ்வளவு பெரியவன் என்பதை இப்பொழுது எனக்கு வணக்கம் சொல்வாயா என்றார். அவனும் பதிலுக்கு, ஒரு ஏழை பக்கத்திலிருந்தும் ஒரு மூட்டை பொற்காசை நீயே வைத்திருக்கிறாயே, உனக்கு எப்படி வணக்கம் சொல்வது என்றான். ராஜா கோபமாக ஒரு பொற்காசை அதிலிருந்து எடுத்து அவனிடம் வீசி, இப்பொழுது வணக்கம் சொல்வாயா என்றார். ஒரு மூட்டை காசை வைத்துக் கொண்டு அற்பமாக ஒற்றை காசை வீசுகிறாயே, உனக்கு எப்படி வணக்கம் சொல்வேன் என்று காசை தொடாமல் கூறினான். அரசர் இன்னும் முக்கிரமானார். பாதி மூட்டையை அவன்றகே பிரித்து கொட்டிவிட்டு என்னிடம் இருந்த காசுகளுள் சரி பாதியை கொடுத்து விட்டேன், இப்பொழுதாவது வணக்கம் சொல்வாயா என்று கேட்டார். மெல்லிய புன்னகையுடன் அவன் சொன்னான், உன்னிடம் இருக்கும் அளவிற்கு இப்பொழுது என்னிடமும் காசுகள் இருப்பதனால் நாம் இருவரும் சமமாகிவிட்டோம். சரிசமமாக இருக்கின்ற உன்னை நான் ஏன் மதிக்க வேண்டும் என்று கேட்டான். ராஜாவுக்கு ஆத்திரம் கண்ணை மறைத்தது. மிச்சமிருந்த மூட்டை காசுகளையும் அவனிடத்தில் வீசிவிட்டு, என்னிடமிருந்த எல்லா காசுகளையும் உன்னிடம் கொடுத்து விட்டேன், இப்பொழுது வணக்கம் சொல்லென்றார். அவன் சிரித்துக்கொண்டே, இப்பொழுது என்னிடம் ஒரு மூட்டை தங்கம் உள்ளது, உன்னிடம் எதுவும் இல்லை, எனவே நீதான் எனக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் என்றார். ராஜா வாயடைத்து போனார். ஆம் நேயர்களே, சில மனிதர்களின் மனங்கள் எத்தனைதான் அள்ளி கொடுத்தாலும் திருப்திப்படுவதில்லை. நிரந்தரமான மரியாதை என்பது பணத்தை கொண்டு வாங்கும் பொருளும் இல்லை. உண்மையான அன்பை பிறருக்கு கொடுத்தால் அது பன்மடங்காக திரும்ப கிடைக்கும். எதிரில் வருபவர் யார் என்று தகுதி பார்க்காமல் வீசப்படும் சிறு புன்னகையே உங்களையும் உங்கள் தகுதியையும் உயர்த்தும். நன்றி, வணக்கம்.
அடுத்து சங்கநாதம் வானொலியில் இளந்தளிர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நியூசிலாந்தில் மட்டுமல்லாது மேலை தேசத்தில் இருந்தும் இதை கேட்டு பாராட்டுவது மட்டுமல்லாது தங்களது சிறார்களின் மனநிலை தமிழை பதிவு செய்து பங்குபற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு நமது நன்றியும் பாராட்டுகளும். இன்று இளந்தளிர் நிகழ்ச்சியை முதலில் அலங்கரிக்க வருகிறார் திவாகரன் பத்சலா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஜெய் விக்னா.
சங்கநாதன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெயவிக்னா திவாகரன். நேரத்து நீக்க பாடி வந்த நில்லா கால கமலவரன் கற்பூர சொற்கூவாம் பாரதி பற்றி பேச வந்துள்ளேன். பாரதி ஒரு பிறவி கவிஞன். அவர்தான் மீசை கவிஞன் என்றும் முண்டாசு கவிஞன் என்றும் உலகம் போற்றும் மகாகவி. பாரதியின் சிந்தனைகள் வானும் மண்ணும் உள்ளவரை நிலைத்து நிற்கும். அதற்கு சில உங்களுக்காக. முதலாவதாக தாய்மொழி. வாழ்க நிரந்தரம் வாழ தமிழ் மொழி. வாழிய வாழியவே பானம் அலந்த என்னை துமலந்திடும் பன்மொழி. வாழியவே கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. அங்க தமிழ் மொழி அங்க தமிழ் மொழி அன்றென்றும் வாழியவே. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி. தமிழ் தாய்க்கு பாமாலை பாடி புகழ் மாலை சாத்தியவன். யாமர் இந்த மொழிகளே தமிழ் மொழி போல் இனிதாவதங்கும் காணும் என்று தமிழின் பெருமையை பாடினார். இரண்டாவதாக தேசியம். கத்தியின் விரத்து மின்றி யுத்தம் ஒன்று வருது சத்தியத்து நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவி என்று நெருப்பு கெனவாய் கொந்தளித்தார் சுப்பிரமணியன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீறி வாழ்ந்து வீடு கெஞ்ச போதில்லை அச்சமில்லை அச்சமில்லை துணிச்சம் என்பதில்லையே என்பதை கேட்கையோ துணிச்ச வரும். மூன்றாவதாக மனித நேயம். பாரதி மனித நேயத்தின் மறு வடிவம். பைத்துக்கு சோறு வேண்டும் இங்கு வாழும் மனிதர் எல்லாம் என்றும் காக்கை குருவி எங்கள் சாடி கடலும் வானும் எங்கள் கூட்டம் என்றும் பெருமிதம் கொண்டவன். கடைசியாக ஆன்மீகம். எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் சலிந்த நல்லறிவு வேண்டும். நன்றி வணக்கம்.
ஜெய் விக்னாவின் பதிவினை தொடர்ந்து வருவது தன்சிகாவின் பதிவு. இவர் மவுண்ட் ராஸ்கல் தமிழ் பாடசாலையின் மாணவி.
வணக்கம். என்னுடைய பெயர் தன்சிகா புஷ்கரன். இன்று நான் புத்தகம் வாசிப்பதன் முக்கியத்துவம் பற்றி பேச போகிறேன். புத்தகம் எமக்கு நல்ல நண்பன். நாம் தனிமையில் இருக்கும் போது புத்தகம் வாசிப்பது நல்ல பொழுதுபோக்கு. வாசித்தல் மனிதனை முழுமையாக்கும். நாங்கள் தினமும் சிறிது நேரம் வாசித்தல் பல புதிய விடயங்களை அறிய முடியும். புத்தகங்களில் பல வகைகள் உள்ளன. கதையில், கவிதையில், அறிவையில் என்பன அவற்றில் அடங்கும். நான் நகைச்சுவை கதை புத்தகங்கள் வாசித்தால் மகிழ்ச்சியாக இருப்பேன். சில புத்தகங்கள் என்னை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும். புத்தகங்கள் வாசிப்பதில் சிறந்த மொழி புலமை அறிய முடியும். பல புதிய சொற்களை கற்க முடியும். அதனால் பேசுவதும் எழுதுவதும் எழுகுவகம். அது மட்டுமில்லாமல் சிறந்த கற்பனை தினமும் வளரும். உங்களுக்கு தெரியுமா, வாசிப்பு நல்ல பழக்க வகங்களை காற்றுத்தரும். என்னுடைய ஓய்வு நேரங்களில் நான் பல புத்தகங்களை வாசிக்கிறேன். அது எனக்கு பல வகைகளில் உதவுகிறது. அது போல எல்லாரும் வாசிக்க பழக வேணும் என்ன விரும்புகிறேன். எல்லாரும் தினமும் சித்து நேரம் வாசிக்க பழக வேண்டும். வாருங்கள், எல்லாரும் தினமும் வாசிப்போம். நன்மக்களாக வாழுவோம். நன்றி வணக்கம்.
தன்சிகாவின் பதிவினை தொடர்ந்து வருவது செல்வி சாதனா சிவரூபன் வைக்கட்டோ தமிழ் பாடசாலையில் இருந்து ஒரு பதிவினை தந்திருக்கிறார். கேட்டு மகிழுங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் சாதனா சிவரூபன். நான் இன்று தேமதுர தமிழ் ஓசை உலகம் எல்லாம் எனும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இணைந்தாது எங்கும் காணும் பாமரனாய் விலங்குகளாய் உலக அனைத்தும் மிகக்கி சொல்லும் பான்மை கேட்டு நாமபது தமிழ் என இங்கு வாழ்ந்துதல் நன்றோர் சொல்வீர். தேமதுரு தமிழ் ஓசை உலகம் எல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற பாரதியான் இந்த வரிகள் படி தேமதுரு தமிழ் ஓசை உலகம் எல்லாம் பதவி இருக்கிறதா? ஆம், இந்த வரிகளை நிறுவதற்காக பல ஆண்டுகளாக தமிழ் சமூகம் எல்லா வகைகளிலும் நீத்திருப்பதை மறுக்க முடியாது. உலகில் சொல்லப்படுகின்ற எல்லா மொழிகளை காட்டிலும் தமிழ் மொழி தொன்மையான மொழியாக சொல்லப்படுகின்றது. சங்கம் வைத்து தமிழ் வளர்ந்து சங்க காலம் முதல் இன்று வரை தமிழ் நீண்ட நெடிய வளர்ச்சியை கொண்டிருக்கிறது. காலம் காலமாக எழுந்த இலக்கியங்கள் தமிழ் மொழியின் வளர்ச்சியையும் தமிழ் மொழியின் பெருமையும் உலகத்தாருக்கு எடுத்து எம்புகின்றன. தமிழ் மொழி பற்றி உலக சமுதாயத்திற்கு எடுத்து காட்ட பல வேறு வகைகளில் உழைத்திருக்கிறார்கள். தமிழ்மொழி தெரியாத வெளிநாட்டு அறிஞர்கள் பலரும் தமிழ்மொழி நாட்கத்திற்கு தங்களுடைய பணியை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் வீரமா முனிவர் தமிழுக்கு ஆட்சி சேவை அளப்பரியது. வாழ்வுக்கே இலக்கணம் வகுத்த வன் தமிழ் மொழியின் பழந்தமிழர் வாழ்வை படம் பிடித்து காட்டும் பலமான இலக்கியங்களுக்கு குறைவில்லை. அரசியல் காரணங்களுக்கும் தொழில் நிமித்தம் காரணங்களாக்கும் தமிழர்கள் உலகில் புலம்பெய்ந்த பல நாடுகளில் வாழ்கின்றனர். தாம் வாழும் நாடுகளில் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு தமது பங்கையை ஆற்றுகின்றன. தகவல் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குவதற்கும் வளர்வதற்கும் வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் முயன்று அதன்படி தமிழை இணையத்தில் ஏற்றி வைத்தனர். தமிழ் வழி இணையதளம், தமிழ் மின்மஞ்சள், தமிழ் இணைய பல்கலைக்கழகம் என்பன தமிழ் மொழிக்கு பெரும் பங்காற்றுகின்றன. பாரதியாரின் வரிகள் படி இனிவரும் காலங்களில் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பருவம் வகை செய்திடல் வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
உங்களுக்கான சொந்த வட்டி வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமெயின் ரோடு, கல்மூரல், ஆக்லாந்து.
இலங்கை மற்றும் இந்தியாவுக்கான விசேட சேவைகள், குறைந்த கட்டணம், சிறந்த நாணய மாற்று வீதம், சிறந்த வாடிக்கையாளர் சேவை, இணையதளம் மூலமான பண பரிமாற்ற சேவைகள், உலகெங்கிலும் பாகத்தில் இருந்து பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவைகள், குறித்த நேரத்தில் பணம் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவைக்காக இப்பொழுதே அழையுங்கள். 0274644410 லங்கா ரமேஷ், இலக்கம் 541 சன்ரிங்கம் ரோட், சன்ரிங்கம்.
SPS மற்றும் MAS MAV உங்கள் வாகனங்களுக்கான திருத்த வேலைகளுக்கும் வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஒக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேயர்ஸ், இலக்கம் 9 ஒக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் SVS MAS MAV எந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேற்பார்வையில் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0211-176-1395. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள். SPS MAS MAV இலக்கம் 9 டயன் பிளேஸ், மனுக்கா சிட்டி, ஆக்லாந்து.
சங்கநாதத்தில் தொடர்ந்து வருவது தமிழமுதம். இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியினை தரவருகின்றார் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியின் முன்னாள் தமிழ்துறை பேராசிரியர் திரு சூசே அவர்கள். வணக்கம் ஐயா.
உலகத்தமிழ் உறவுகளே, சங்கநாதம் நேயர்களே, வணக்கம். சிறந்த இலக்கியம் என்பது இன்புறுத்துவது, அதனினும் சிறந்த இலக்கியம் என்பது இன்புறுத்துதலோடு அறிவுறுத்துவது. தமிழில் செவ்விலக்கியங்கள் இன்புறுத்துதலையும் அறிவுறுத்துதலையும் செய்தன. நாலடியாரில ஒரு நல்ல செய்யுள் நண்பதல, நம்மீது அன்பு கொண்டவர்கள் எப்போதும் இனிமையாக பேசுவார்கள், நம்மீது பகை கொண்டவர்கள் எப்போதும் கடுஞ்சொற்கொலை கூறுவார்கள். அதற்கு எதிர்மாறாக நம்மோடு பகை கொண்டவர்கள் இன்சொல் சொல்வார்களேயானால் அது மிகப்பெரிய தீமையை தரும். நம்மீது அன்பு கொண்டவர்கள் கடுஞ்சொற்களை கூறி நம்மை விமர்சிக்கிறார்கள் என்றால் நாம் ஏதோ தவறு செய்கிறோம், நம் மீது அக்கறை கொண்டு அவர்கள் நம்மை திருத்துகிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். ஒருவேளை அந்த பகைவர்கள் சொல்லுகிற இன்சொல் சிறந்ததா, நண்பர்கள் சொல்லுகிற கடுஞ்சொல் சிறந்ததா என்று இரண்டையும் ஒப்பிடுகிற நாலடியார் அந்த பாடல் சொல்லுகிறது, நண்பர்களே, எந்த விதத்திலும் நண்பர் சொல்லுகிற அந்த கடுஞ்சொல் என்பது பகைவன் சொல்லுகிற இன்சொல்லை விட சிறந்ததாக இருக்க முடியாது. நண்பர் சொல்லுகிற கடுஞ்சொல் தான் சிறப்பாக இருக்க முடியும். அந்த ரெண்டு வரி நண்பர்களே, காதலார் சொல்லும் கடுஞ்சொல்லும் ரொம்ப நுட்பமாக நம்ம கவனிக்கிறோம். காதலார் சொல்லுகிற கடிய சொற்கள் ரொம்ப நம்மை வந்து திருத்தக்கூடியவை. உவந்து உரைக்கும் ஏதிலாரின் சொல்லில் தீதோ. பகைவர்கள் நம்மை அன்போடு சொல்லுகிற சொல்லை விட இது தீமையானதோ? இல்லை இல்லை இல்லை, அதுதான் சிறந்தது என்கிற இந்த கவிதையிலே நண்பர்களே, போதலாம் மாதர் வண்டார்க்கும் மலிகடல் தன் சேர்ப்ப. நிறைய கடற்கரையிலே செடி கொடிகள் இருக்கின்றன, அவற்றிலே மலர்கள் இருக்கின்றன, அந்த மலர்களிலே மொட்டுகள் இருக்கின்றன, அங்கே வண்டுகள் மொய்க்கின்றன. அத்தகைய சிறந்த நெய்தல் நிலத்து தலைவனே சொல்லிட்டு ஆவது அறிவார் பெறின், ஒரு மனிதன் நமக்கு எது நன்மையாவது எது தீமையாவது என்பதை அறிந்தவராக இருக்க வேண்டும். அப்போ நம் மீது அன்பு கொண்டவர் நம்மை கடிந்து கொள்ளுகிற போது அவர் மீது வருத்தப்படக்கூடாது, அவர் நமக்கு நன்மை சொல்லுகிறார் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம் மீது பகை கொண்டவர் அன்போடு பேசுகிறார் என்றால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இவர் ஏதோ நம்மை கொண்டு போய் ஒரு படுகுழியிலே தள்ள போகிறார் என்று. இதுதான் ஆவது அறிதல். அப்ப எதிர்காலத்துல ஆவது அறிவார் பெறின், அப்படி அந்த சிந்தனை உடையவர்களாக இருக்கிற போது அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று இந்த நான்கு வரி நேரிசை வெண்பா நமக்கு கூறுகிறது நண்பர்களே. இந்த நாலடியார் காலத்து சொல்லாட்சியை நாம் நுட்பமாக பார்க்கிறோம். காதலார் என்கிற சொல்லு இருக்கிறது. காதல் என்றால் அன்பு. அது தலைவன் தலைவியிடையே மட்டும் இருப்பதில்லை, நண்பர்களிடையும் இருக்கும், தந்தை மகனுக்கு இருக்கும், தாய் மகனுக்கு இருக்கும், நண்பர்களுக்கு சகோதரர்களுக்குள்ளும் இருக்கும். அப்ப காதலர் என்கிற சொல்லு இருக்கிறதே, அது அன்பு செலுத்துகிற எல்லோருக்கும் பொதுவான சொல். செவியல் காலத்தில் அப்படித்தான் அந்த சொல் கையாளப்பட்டிருக்கிறது. காதலார் சொல்லுகிற கடிஞ்சொற்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா, உவந்துரைக்கும் ஏதிலார், பகைவர் அப்படிங்கிறதுக்கு பதில ஏதிலாருங்கிற சொல்ல ஆசிரியருங்க பயன்படுத்துறார். அதை விட இது தீதாமோ? நிச்சயமாக இல்லை, இதுதான் தீது. எது தீது? பகைவன் பேசுகிற இனிய சொல். நேற்று வரை நம்மோது பகை கொண்டிருந்தான், இந்த அன்போடு பேசுகிறான் என்றால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். போது நல்ல அருமையான சொல்லாட்சி. மொட்டு, மலர்ல கூடிய மொட்டு. இதுல மாதருங்கிற சொல்லு பொதுவா நம்ம பெண்கள்னு அதுக்கு பொருள் கொள்ளுகிறோம் நண்பர்ல. மாதர் காதல் தொல்காப்பியம் சொல்லும், அந்த சொல்லுக்கு அன்புன்னு சொல்லும். இங்க அழகுங்கிற பொருள் இருக்கு, அழகான வண்டுகள். மாதர் வண்டு ஆர்த்தல் அப்படின்னா அது இசைத்தல், ஆரவாரித்தல். மலிகடல்னா பெரிய கடல். தன் சேர்ப்ப குளிர்ந்த, அப்ப தன்மை என்பது குளிர், மலிதர் மிகுதல். மாதருங்கிறது அழகுங்கிற சொல்லாட்சி, அப்ப காதல் என்பது அன்பு. இது போன்ற நல்ல சொல்லாட்சிகளை நாம் இந்த நாலடியார்ல பார்த்துறோம் நண்பர்களே. ஆவது அறிவார் பெறின் என்பது இந்தியமையாதது. எந்த ஒரு மனிதனும் தனக்கு ஆகக்கூடிய நன்மை எது தீமை எது என்பதை நுட்பமாக அறிவாராக இருக்க வேண்டும். அது மிக இந்தியமையாதது. ரொம்ப வெள்ளியந்தியா இருந்தோம்னா வாழ முடியாது. இது நமக்கு நன்மை தரும், இது நமக்கு தீமை தரும் என்பதை யார் ஒருவர் ஓர்ந்து ஆய்ந்து நுட்பமாக கவனிக்கிறாரோ அவர்தான் ஆவது அறிவார். வரப்போவதை அறிபவர்கள். வாழ்க்கையில வரப்போவதை அறிந்து வாழ்வோம், அப்போதுதான் நாம் வெற்றி பெற முடியும். நாலடியார் சொல்லுகிறது. நன்றி.
உற்றது சொன்னால் அற்றது பொருந்தும் என்பதே ஆன்றோர் வாக்கு. இது அமுதமொழியாக இருந்தாலும் சில நேரங்களில் சிக்கல்களை கொண்டு வரும் என்பதற்கு பாஞ்சாலிக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவமே சான்று. பாண்டவர்கள் வனவாச காலத்தில் ஒரு காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு பெரிய நெல்லிமரம் அவர்கள் செல்லும் வழியில் குறுக்கிட்டு நின்று கொண்டிருந்தது. அதில் அதிசயமாக ஒரே ஒரு நெல்லிக்கனி மட்டும் இருந்தது. அதுவும் மாங்காய் அளவுக்கு பெரியதாக இருந்தது. அதை கண்ட பாஞ்சாலிக்கு அந்த கனியின் மீது ஆவல் ஏற்பட்டு அர்ஜுனனிடம் அந்த கனியை கொய்து தருமாறு கேட்டாள். அவனும் முன்பின் யோசிக்காமல் ஒரு அம்பினால் வீழ்த்தி விட்டான். கனி கைக்கு வந்ததோடு ஒரு விபரீதமும் சேர்ந்தே வந்தது. அப்போது பிரத்யட்சமான கண்ணன், அர்ஜுனா என்ன விபரீதமான காரியம் செய்து விட்டாய்? இந்த கனி கோபத்துக்கு பேர்பட்ட துருவாச முனிவரின் பாரணைக்கு உரியது. ஓராண்டு காலம் அவர் மேற்கொண்ட உபவாசம் இன்றோடு பூர்த்தியாகிறது. இந்த தெய்வீக நெல்லிமரம் அவர் உபவாசத்தை பூர்த்தி செய்வதற்கென்றே ஒரே ஒரு கனியை மட்டும் உருவாக்கி வைத்திருக்கிறது. இப்போது அவர் ஸ்நானத்தின் பொருட்டு நதிக்கு சென்றிருக்கிறார். திரும்பி வந்து, அவர் இந்த காட்சியை கண்டால் உங்கள் கதி என்னவாகும் என்று எனக்கே தெரியாது என்று அவர்களுக்கு பேதியை உண்டு பண்ணினான். கலங்கி போன அவர்கள், கண்ணா நீதான் ஏதாவது ஒரு வழி செய்து அவரின் கோபத்தில் இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று பணிந்தனர். ஒரு நிமிடம் யோசித்த கண்ணன், என்னால் அவர் கோபத்தை சாந்தப்படுத்த முடியாது, ஆனால் நீங்கள் தப்பிக்க ஒரு வழி இருக்கிறது என்றான். சொல்கண்ணா சொல் என்று எல்லோரும் பதட்டப்பட்டனர். வேறு ஒன்றுமில்லை, நீங்கள் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாமல் உங்கள் மனதிலே ஒளித்து வைத்திருக்கும் ஒரு ரகசியத்தை வெளியே சொன்னால் கனி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் காம்பிலே ஒட்டி கொள்ளும் என்றான். தர்மன் தொடங்கி சகாதவன் வரை ரகசியத்தை சொல்லி முடித்தார்கள். கனியும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து போய் காம்புக்கு அருகில் நின்றது. இப்போது எஞ்சியிருப்பது பாஞ்சாலி மட்டுமே. அவளும் தன் பங்கை சரிவரச் செய்துவிட்டால் கனி காம்போடு பொருந்திவிடும். எல்லோரும் அவளோடு பாஞ்சாலியின் ரகசியத்துக்காக காத்திருந்தார்கள். அவளும் சொன்னாள், ஆனால் கனி இருந்த இடத்தை விட்டு அசையக்கூட இல்லை. எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது, ஏன் கனி ஒட்டவில்லை? கண்ணன் சொன்னான், சகோதரியே, இப்போது நீ கூறியது உண்மையில்லை என்று தெரிகிறது. ஆகவே நீ எதையும் பற்றி கவலைப்படாமல் உண்மையை கூறு என்றான். தலை குனிந்தவாறே பாஞ்சாலி சொன்னாள், 5 பேர் எனக்கு கணவன்மார்களாக இருந்தாலும் என்னையும் மீறி என் மனம் கர்ணனையும் நாடுகிறது. இது மனதறிந்து நான் செய்யும் குற்றமல்ல, என்னையும் கடந்து ஏதோ ஒரு சக்தி என்னை அப்படி நினைக்க தூண்டுகிறது. அதுதான் எனக்கும் புரியவில்லை. தயவு கூர்ந்து எல்லோரும் என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள். கனி காம்போடு ஒட்டி கொண்டது. 5 பேரும் பேயறைந்தது போன்று அப்படியே சிலையாக நின்று விட்டார்கள். கண்ணன் தொண்டையை கனைத்துக் கொண்டு பேச ஆரம்பித்ததும்தான் அவர்களுக்கு உணர்வே வந்தது. இப்போது நான் சொல்லப்போவதை கவனமாக கேளுங்கள். மானுடர்களுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்ட விஷயங்களை தேவ ரகசியம் என்று கூறுவார்கள். உரிய காலம் வராமல் அவைகள் வெளிப்படாது. இதற்கெல்லாம் காரணம் ராஜ மாதாவான குந்திதேவியார்தான். அவர்தான் நேரம் வரும்போது இதற்கான விடையை அளிக்க வேண்டும். அதுவரை நீங்கள் பொறுமை காத்துத்தான் தீர வேண்டும். உங்கள் மனதிலே ஏற்பட்ட இந்த குழப்பம் நீர்க்குமிழி போல் இந்த வினாடியே மறைய வேண்டும். ஏனென்று கேட்டால், என் தங்கியாகிய பாஞ்சாலி எந்த காலத்திலும் உடலால் கலங்கமற்றவளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இதை என் வாக்காக ஏற்றுக்கொண்டு இதை இத்தோடு மறந்து விடுங்கள் என்று கூறினான். அதை கேட்டவுடன் பாஞ்சவர்கள் அமைதியாகிவிட்டார்கள். ஆனால் நேர்களாகிய நீங்கள் அமைதியை அடைய மாட்டீர்களே. அதற்கான காரணத்தையும் நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். துருவதராஜன் வைத்த போட்டியில் அர்ஜுனன் வென்று பாஞ்சாலியை கைப்பற்றினான். பிறகு 5 பேரும் அவளை அழைத்துக் கொண்டு தாங்கள் தங்கியிருந்த குயவன் வீட்டுக்கு வந்தார்கள். குந்தி வீட்டுக்குள்ளே ஏதோ காரியமாக இருந்தாள். மகிழ்ச்சியின் மிகுதியினால் தர்மன், அம்மா, இன்று நாங்கள் ஒரு அற்புதமான பிக்ஷையை கொண்டு வந்திருக்கிறோம் என்று கூறினான். குந்தியும் உள்ளிருந்தவாறே, என் மக்கள் அனைவரும் அதனை பகிர்ந்து உண்ணுங்கள் என்று கூறிவிட்டாள். இதை கேட்டு துணுக்குற்று 5 பேரும் அம்மா என்று அலறினார்கள். இவர்களின் அலறலை கேட்ட குந்தி வெளியே வந்து பார்த்தாள். தர்மன் ஒரு அற்புதமான பிக்ஷை என்று கூறியதே ஒரு பெண்ணைத்தான் என்று அறிந்த போது ஒரு கணம் அதிர்ந்து போனாள். என்ன செய்வதென்று அறியாமல் குழம்பினாள். ஒரு நாளும் தன்னுடைய நாவில் தவறான வாக்குகள் வந்ததில்லையே. இன்று மட்டும் எப்படி? ஏதோ ஒரு காரணம் கொண்டுதான் விதி இப்படி என்னை பேச வைத்திருக்கிறது என்று மனதிலே ஒரு தெளிவு பிறந்தது. பிறகு தர்மனை நோக்கி, தர்மா, நான் கூறியது நடைமுறைக்கு புறம்பாக இருந்தாலும் விதிக்கு புறம்பாக இருக்காது. ஏனென்றால் இதுவரை என் நாவில் இருந்து சத்தியத்துக்கு புறம்பான ஒரு வார்த்தை கூட வந்தது கிடையாது. ஆகவே இப்போது நான் கூறியதும் சத்தியத்தின் வாக்குத்தான், இது நடந்தே தீரும் என்று கூறியபடியே அனைவரையும் உள்ளே அழைத்துச் சென்றாள். இதில் என் மக்கள் அனைவரும் என்று குந்தி எப்போது கூறினாளோ அப்போதே கர்ணனும் அந்த பட்டியலில் வந்து சேர்ந்து விடுகிறான். இப்படி ஒரு மயக்கம் பாஞ்சாலிக்கு வந்ததற்கு காரணம் குந்தியின் வாக்குத்தான் காரணமே தவிர பாஞ்சாலி அல்ல.
இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சங்கத்துடன் நான் மர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.
and support services. Just part of the service on planetaudio.org.au.